ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது சைவ சித்தாந்தம் சொற்பொழிவு சிவப்பிரகாசம். தலைப்பு பதி இலக்கணம். வழங்குபவர் சிவ குஞ்சிதபாதம் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
இனி நாம் அந்த பொது அதிகாரம் என்ற அந்த நூல் பகுதிக்குள் வந்துவிடலாம். முதல் சூத்திரம், முதல் சூத்திரம் என்று சில பழைய நூல்களிலே தலைப்பு கொடுத்திருக்கின்றார்கள். அடியன் ஏற்கனவே குறிப்பிட்டது போல அதிகார பகுப்பு தான் ஆசிரியர் சொல்லப்பட்டுள்ளது. பொது அதிகாரம், அதுல முதல் பாடலை பார்க்கலாம். நாம பதி இலக்கணம் சொல்லக்கூடிய பாடல், பதி இலக்கணம், பதியினுடைய இலக்கணம் போது பதியின் சிறப்பு இலக்கணம், பொது இலக்கணம், ரெண்டு இருக்கு. அதுக்கப்புறம் பதிப்பொருள் உண்டு என்று நிலைநாட்டுகின்றார். அதுக்கப்புறம் அந்த பதிப்பொருளானவர் சிவபெருமானே என்று நிலைநாட்டுகின்றார். அப்புறம் அந்த சிவபெருமான் செய்யக்கூடிய ஐந்தொழில்கள், ஒவ்வொரு தொழிலும் செய்வதற்கும் என்ன காரணம், என்ன நோக்கம் என்று சொல்கின்றார். அதோடு இந்த பதியை பற்றி சொல்லக்கூடிய பாடல்கள் நிறைவு பெறுகின்றன. அப்ப பாருங்க, முதல் நூல் வழி நூலோடு இந்த சார்பு நூலாக சிவபிரகாசம் எப்படி வேறுபட்டு விளங்குது பாருங்க. என்ன அப்படின்னா, கருத்துல வேறுபாடு இல்லை, கருத்துல எந்த வேறுபாடும் கிடையாது. வழங்கும் முறையில் சொன்னேன் இல்லையா, காலையில வழங்கும் முறையில் வேறுபாடு. பிரசன்டேஷன்ல சிவஞான போதமாக சித்தியார் ஆகட்டும், முதல்ல பதிப்பொருள் உண்டுன்னு நிலைநாட்டுவார். அந்த பதிப்பொருள் சிவபெருமானே என்றும் நிலைநாட்டுவார். அப்புறம் தான் பதி இயல்பு சொல்றதெல்லாம். ஆனா இங்க பாத்தீங்கன்னா முதல்ல பதி இயல்பு சொல்கின்றார், அதிலும் முதல்ல சிறப்பு இயல்பு சொல்கின்றார். அங்கெல்லாம் பொது இயல்பு சொல்லி சிறப்பு இயல்பு சொல்வார்கள். இங்கு இது பொது அதிகாரமாக இருந்தாலும் கூட பதியனுடைய சிறப்பு இயல்பை சொல்கின்றார். ஏன்னா பொது இயல்பை சொல்லணும், சிறப்பு இயல்பை சொல்லி பொது இயல்பை சொல்லும் போது அந்த பொது இயல்பும் இன்னும் நன்றாக புரியும் என்ற ஒரு திருவுள்ள பாங்கோடு ஆசிரியர் சொல்லியிருக்கலாம் என்பது அடியனுடைய கருத்து. அந்த பதியனுடைய சிறப்பு இயல்பு சொல்லக்கூடிய பாடலை இப்போது நம்ம பார்க்கலாம். சிறப்பு இயல்பு, பொது இயல்பு, முப்பொருள்கள் ஒவ்வொன்றுக்கும் ஈர் இயல்பு. பதி பசு பாசம், பதி இறைவன், பசு உயிர்கள், பாசம் மும்மலங்கள். இந்த பொருள் ஒவ்வொன்றுக்கும் ஈர் இயல்பு, இரண்டு இயல்புகள் உள்ளன, பொது இயல்பு சிறப்பு இயல்பு. அப்படி என்னதான் அதுக்கு அர்த்தம், பொது இயல்பு சிறப்பு இயல்புனா அப்படின்னா, ஒரு பொருளுக்கு பொது இயல்பு என்பது என்னவென்றால், ஒரு பொருள் மற்றொரு பொருளோடு சார்ந்ததனாலே அந்த பொருளிலே ஏற்பட்டுள்ள இயல்பு அதனுடைய பொது இயல்பு. பிற பொருளின் சார்பை எல்லாம் நீக்கிவிட்டு அந்த பொருளுக்கென்றே உரிய தன் இயல்பு என்ன என்று பார்த்தோமானால் அதுதான் அந்த பொருளின் சிறப்பு இயல்பு. ஒரு பொருளுக்கு பிற பொருளின் சார்பினால் ஏற்பட்டுள்ள இயல்பு பொது இயல்பு. பிற பொருளின் சார்பை தவிர்த்து அந்த பொருளுக்கே உரிய தன் இயல்பு என்ன என்று பார்த்தோமானால் அதுதான் அந்த பொருளுக்கு சிறப்பு இயல்பு. சிறப்பு இயல்பை உண்மை இயல்பு என்றும் சொல்வார்கள். இப்போ பதியாகிய சிவபெருமான் அவர் படித்த தொழிலை செய்கின்றார், காத்தல் தொழிலை செய்கின்றார், அளித்தல் தொழில், மறைத்தல் தொழில், அருள் தொழில், ஐந்து தொழில்களை செய்கின்றார், இன்னென்ன திருமேனிகள் எல்லாம் எடுக்கின்றார், இன்னென்ன திருநாமங்கள் எல்லாம் மேற்கொள்கின்றார். இதெல்லாம் சிவபெருமானுக்குரிய இயல்புகள் தானே. இவையெல்லாம் பொது இயல்பா சிறப்பு இயல்பா என்று கேட்டால் பொது இயல்பு. ஏன் அப்படின்னா, இவையெல்லாம் உயிர்களின் பொருட்டு அவர் மேற்கொண்டவை, ஒன்று கூட தமக்காக மேற்கொள்ளவில்லை, உயிர்களின் பொருட்டு மேற்கொண்டவை இல்லைங்களா. அப்போ உயிர்களோடு உண்டான தொடர்பின் காரணமாக உண்டான இயல்புகள், எனவே பொது இயல்பு இவையெல்லாம். சிவபெருமான் அறிவுருவின்றி குணங்குறிகள் இன்றி நிர்மலமானவராக, வியாபகமானவராக, நித்தியமானவராக விளங்குகின்றார்னு உயிர்களோடு எல்லாம் தொடர்புபடுத்தாமல் அவருடைய அந்த தன்னியை, தன் இயற்கையை மட்டும் சொல்லி வந்தோம் என்றால் அதுதான் அவருடைய உண்மை இயல்பு. அப்படிதான் இதுல உண்மை இயல்பு சொல்கின்றார். அப்போ எப்படி ஆசிரியர் தொடங்குகின்றார் என்று சொன்னால், இந்த பதி பசு பாசம் இந்த மூன்று பொருள்களும் வேத சிவாகமங்களிலே பேசப்பெறும் பொருள்கள் என்று தொடங்குகின்றார். ஏன்னா இந்த நூலுக்கு முந்தைய சிவஞான சித்தியாரில் சொல்லியிருக்கு பதி பசு பாசம், அந்த நூலுக்கும் முந்தி சிவஞான போதத்துல சொல்லியிருக்கு, சிவஞான போதத்துக்கும் முந்தி திருவுந்தியார் திருக்கழிச்சுப்படியார் நூல்கள் இருக்கின்றன. இப்படி எத்தனை நூல்கள் இருக்கின்றன. இப்படி முந்தி முந்தி என்று பார்த்தால் எல்லாவற்றுக்கும் முந்தைய நூல்களாக உள்ள வேத சிவாகமங்கள், அது சிவபெருமானே அருளி செய்தது. ஆகவே அதை எடுத்து சொல்கின்றார், பல கலை ஆகம வேதம் யாவையினும் கருத்து பதி பசு பாசம் தெரித்தல் என்று சொல்லுகின்றான். பல கலைகளையும் சொல்லக்கூடியவை வேதங்களும் சிவாகமங்களும். வேதங்கள் நான்கு இருக்கின்றன, சிவாகமங்கள் 28 இருக்கின்றன, அவற்றுக்கு அங்கங்களாக பல நூல்கள் இருக்கின்றன. எல்லாவற்றுக்கும் என்ன கருத்து என்றால், பதி, பசு, பாசம் ஆகிய முப்பொருள்களையும் விளக்கி கூறுவதுதான் எல்லா நூல்களின் கருத்தும். தெரித்தல் என்றால் விளக்கி கூறுதல். சரி, பதி, பசு, பாசம் ஆகிய முப்பொருள்களை தான் வேத ஆகமம் முதலிய எல்லா நூல்களும் கூறுகின்றன என்று சொன்னால், அப்போ அதுல பதி, பசு, பாசம் இந்த மூன்று பொருள்ல பதிப்பொருள் எப்படிப்பட்டது? பதி பரமே, அதுதான் நிலவும் அரு உருவன்றி குணம்புரிகள் இன்றி நின்மலமாய் ஏகமாய் நித்தமாகி அழகில் உயிர்க்கு உணர்வாகி அசலமாகி அகண்டிதமாய் ஆனந்த உருவாய் அன்றி செலவரிதாய் செல்கதியாய் சிறிதாகி பெரிதாய் திகழ்வது தற்சிவம் என்பர் தெளிந்துள்ளோரே. அந்த முப்பொருள்களிலே பதி, பசு, பாசமாகிய அந்த முப்பொருள்களுள்ளே பதிப்பொருள் எப்படிப்பட்டது என்று சொன்னால், பரமே, அது மேலானதே ஆகும். பதி பரமே. மூன்று பொருள்களுள் மேலான பொருள் எது என்றால் பதி. பாசத்தை விடவும் பசுவை விடவும் மேலானது பதி. அதுதான் அந்த பதிப்பொருள் தான். நிலவும் அரு உருவின்றி, விளங்கக்கூடிய அருவம் உருவம் எல்லாம் இல்லாமல், அருவமும் சுவாமிக்கு ஒரு திருமேனிதான் இல்லைங்களா. ஆகவே அந்த அருவம் உருவம் ஆகிய திருமேனிகள் எல்லாம் இல்லாமல், குணம் குறிகள் இன்றி, ஆக இந்த மாயாகாரிய குணங்கள் எதுவும் பொருந்தாமல், சாத்தியகம் ராட்சதம் தாமதம் என்ற முக்குணங்கள் பொருந்தாமல், அருக்குணங்கள் அவருக்கு எப்பவும் உண்டு. அதனால நிற்குணர்னு சொல்லக்கூடிய இடத்திலெல்லாம் நாம இந்த மாயா குணங்கள் முக்குணங்கள் தான், சாத்வீகம் ராஜசம் தாமதம் இவைதான் முக்குணங்கள். சிதம்பரநாத முனிவர் அவர்களும் அந்த முக்குணங்களை தான் சொல்லியிருக்கின்றார்கள். ஆக குணம் குறிகள் இன்றி, முக்குணங்கள் சார்பின்றி, குறிகள் இன்றி, எந்த அடையாளமும் இன்றி, நின்மலமாய் ஆணவமலமற்ற தூய பொருளாய், ஏகமாய் ஒரே பொருளாக இருப்பது, நித்தமாகி என்றும் இருப்பது, அழகில் உயிர்க்கு உணர்வாகி, உயிர்கள் எத்தனைனா எண்ணி சொல்ல முடியாது, ஏராளமான உயிர்கள் இருக்கின்றன, அத்தனை உயிர்களுக்கும் உணர்வை ஊட்டக்கூடிய பொருளாக இருப்பது சிவம். ஆகவே அழகில் உயிர்க்கு உணர்வாகி அசலமாகி சலனமற்றது, குடைபெயர்தல் என்பது இல்லை, அசையாதது, உறுதியானது, அதாவது என்றும் ஒரே தன்மைத்தாய் இருப்பது, என்றும் ஒரே தன்மைத்தாய் இருக்கின்ற அந்த சத்தான் தன்மை, அதன் மூலம்தான் அந்த தன்மையில் மாற்றம் இல்லாமல் இருப்பது. ஆனால் அசலமாகி அகண்டிதமாய் கண்டிக்கப்படாததாய் என்று பழைய உரையாசிரியர் எழுதுவார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம் என்றால், அந்த ஏகதேசத்தன்மை இன்றி வியாபகமாய் இருத்தல். ஏகதேசத்தன்மைனா ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள்ள அடைபட்டு கிடத்தல், இட வரையறைக்கு உட்பட்டு கிடத்தல், இதுதான் பதியனுடைய எல்லை. இல்லைங்களா, வீட்டு மன பட்டா வாங்கணும்னா இதுல இருந்து அது வரைக்கும், அதுல இருந்து இது வரைக்கும், நமக்குள்ள உரிமை உள்ள இடம் நீளத்துல இவ்வளவு அகலத்துல இவ்வளவுன்றதும் ஒரு இட வரையறை வந்துருது. உலகத்தில் உள்ள எல்லா பொருளுக்கும் ஒரு இட வரையறை உண்டு, ஆனா பெருமானுக்கு இடவரையறை கிடையாது. அவர் அகண்டிதமானவர், ஏகதேசத்தன்மை, அந்த இடவரையறையாகிய ஏகதேசத்தன்மை இல்லாமல் வியாபகமாய் விளங்குபவர், ஆனந்த உருவாய், முத்தி காலத்துல ஆன்மா அனுபவிக்கக்கூடிய ஆனந்தமாய் ஆனந்தமாகவே விளங்குபவர் சிவன் தான் அங்க அனுபவ பொருள். ஆனந்த உருவாய் அன்றி செலவரிதாய், செல அரிதா, செலவரிதாய்னா செல அரிதாய், செல செல்ல, அன்றி என்றால் அல்லாமல் ஒரு பொருள் நம்ம நினைப்போம், அன்றினா மாறுபட்டு என்றும் ஒரு பொருள். அன்றினார் புறமெறித்தார்க்கு ஆலயம் எடுக்க எண்ணி, பூசலா நாயனார் புராணம் பார்க்கணும் பெரிய புராணத்துல, அன்றினார் என்றால் மாறுபட்டவர்கள், மாறுபட்டவர்கள்னா பகைத்தவர்கள் அர்த்தம், பகை கொண்டவர்கள் தான் மாறுபட்டவர்கள் சொல்லுவோம். மாறுபடு சூரரை வரைத்த முகம் ஒன்றே என்று சொல்வார். ஆகவே அன்றுதல் என்றால் மாறுபடுதல், ஆகவே அன்றின்னா மாறுபட்டு, மாறுபட்டு செல அரிதாய் என்றார். சிவாகமநெறியோடு மாறுபட்டு நாம் சென்றோமானால் இந்த பதிப்பொருளை சென்று அடைய முடியாது. அதான் அன்றி செல அரிதாய், செல் கதியாய், சென்று சேரக்கூடிய கதியாய் இருப்பவன் அவன் தான். சிவாகமநெறியை மாறுபட்டா செல்ல முடியாதுங்க ஐயா. சரி, நான் இந்த செல்லக்கூடிய முயற்சியே கைவிட்டுறேன் அப்படின்னா அவரை சார்வதை தவிர நமக்கு வர கதியும் கிடையாது. அதையும் சொல்லிட்டார், செல் கதியாய், சிறிதாகி பெரிதாய், அணுவுக்கு அணுவாக இருப்பவர், இல்லையா, அண்டங்களையும் அணுவாக கருதக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய பொருளாக இருப்பவர், மகத்துக்கு மகத்தாக இருப்பவர் என்று சொல்வார்கள். பெரிய பொருளுக்கெல்லாம் பெரிய பொருள், சின்ன பொருள்கள் சின்ன பொருள், நுண்ணிய பொருளாகவும் இருப்பவர், விரிந்து பரந்த பொருளாகவும் இருப்பவர். அது எப்படி? சும்மா அவரை பெருமைப்படுத்தணுங்கிறதுக்காக வேண்டி இப்படி எல்லாம் சொல்றோமா நாம? இல்லையா, எவ்வளவு தங்கு தடையின்றி நாம சிந்தனையை எழுப்பிக் கொள்ளலாம். அப்போ சிவஞான சித்தியாரில் தான் அதுக்கு விளக்கம் இருக்கு. கேட்டல் ஞானம், சிவஞான சித்தியார்ல சரியைனா என்ன, கிரியைனா என்ன, யோகம்னா என்ன, ஞானம்னா என்ன, ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பாடல். ஞானத்திலேயே கேட்டல் ஞானம், சிந்தித்தல் ஞானம், தெரிதல் ஞானம், இட்ட ஞானம், ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பாடல் வைத்திருக்கின்றார். அதுல இருந்து சிவம் பரங்கரணையோடு அப்படி விரிவா சொல்லியிருக்கின்றார். அதுல கேட்டல் ஞானம் சொல்லக்கூடிய பாடல்ல தான் இதுக்கு விளக்கம் இருக்கு. ஏன் சுவாமி வந்து அணுவுக்கும் அணுவா இருக்கிறார், அதே சமயத்துல பெரிய பொருளுக்கெல்லாம் பெரிய பொருளாகவும் இருக்கிறார், எப்படி ரெண்டு தன்மையோடு இருக்க முடியும்? இப்ப அணு பேசப்படுகிறதுனா அதனுடைய நுண்மை நுணுக்கம் காரணமாக தான் அணுவுக்கு புகழ் இல்லைங்களா. அதே மாதிரி பெரிய பெரிய கோள்கள், அண்டங்கள், இவற்றுக்கெல்லாம் புகழ்னா அதனுடைய அந்த பெருமை காரணமாகத்தான், பெரிதா இருக்கும் தன்மை காரணமாகத்தான். ஆனா சுவாமி என்னன்னா, அணுவை விடவும் அணுவை அணு ஓர் அண்டம் என்னும் படிக்கு இவர் நுணுக்கமாக இருக்கின்றார், அண்டத்தை ஓர் அணு என்று கருதும் படிக்கு வியாபகமாகவும் இருக்கின்றார் என்று சொல்கின்றோம். இதெல்லாம் சும்மா சொல்லல, அங்க கேட்ட ஞானத்தை பற்றி, சூரியகாந்த கல்லின் இடத்தே செய்ய சுடர் தோன்றியிட சோதி தோன்றுமா போல், ஆரியனாம் ஆசான் வந்து அருளால் தோன்ற அடிஞானம் ஆன்மாவில் தோன்றும், தோன்ற சூரியன் சூரியனாம் சிவன் தோன்றும், தானும் தோன்றும், தொல்லுலகம் எல்லாம் உன் நிகழ்ந்து தோன்றும், நேரியனாய் பரியனுமாய் உயிர்க்குயிராய் எங்கும் நின்ற நிலை எல்லாம் உன் நிகழ்ந்து தோன்றும் என்றார். நேரியன் பரியன், நேரியன் என்றால் நுணுக்கமானவன், பரியன் என்றால் மிகப்பெரியவன், வியாபகமானவன், நுணுக்கமானவன் இருக்கின்றார், வியாபகமானவன் இருக்கின்றார், உயிர்க்குயிராய் எங்கும் உயிர்க்குயிராய் இருக்கின்றார், எங்கும் நிறைந்தும் இருக்கின்றார். அங்கதான் அந்த ரகசியத்தை வெளிப்படுத்துகின்றார். அதுவும் சுவாமியினுடைய உரை மூலமா தான் நமக்கு தெரியுது இல்லைங்களா. இப்போ அருணந்தி சிவன் ரகசியத்தை வெளிப்படுத்தினாலும் வாங்கிக் கொள்ள நிறைவேற நாம இல்லையே. ஒரு சின்ன குழந்தைகிட்ட கூப்பிட்டு ஏதாவது ஒரு விஷயத்த அப்படி நாசுக்கா சொன்னா அது விளங்கிக்கிறோமா என்னமோ, என்ன சொல்லுங்க சொல்லுங்கன்னு கேட்போம். நாம இப்படி குறிப்புலையே புரிஞ்சுக்கணும்னு நாம நினைப்போம், ஆனா அவன் புரிஞ்சுக்க மாட்டான் சின்ன குழந்தை. அது மாதிரி அருள்வந்தி சிவன் சொல்றத அடியனால வாங்கிக் கொள்ள முடியல. அப்ப சுவாமிகள் சொல்றாங்க என்ன அப்படின்னு சொன்னா, ஏன் அவன் நுணுக்கமானவன் சொல்லப்படுறான் தெரியுமா, என்னன்னா ஒவ்வொரு உயிருக்கும் உயிர்க்குயிரா இருக்கிறான். நாம மனிதர்கள் நாமெல்லாம் கொஞ்சம் பெரிய பிறவிகள் தான், நம்மை விட தாழ்ந்த உயிர்கள் எத்தனை இருக்கு, தாழ்ந்த பிறவிகள், தாழ்ந்த பிறவிகள் எத்தனை இருக்கு வரங்க. சின்ன சின்ன அற்பமான புழுப்பூச்சிகள் இருக்கின்றன, இன்னும் விஞ்ஞானப்படி பார்த்தா நுண்ணுயிர்கள் ஏராளமா இருக்கின்றன. நுண்ணுயிர் நாம ஒரே வார்த்தையில சொல்லிடுவோம், அதுல வகை வகையா சொல்லிட்டு போறாங்க அவங்க இல்லைங்களா. அப்படிப்பட்ட அந்த நுண்ணுயிராக இருக்கட்டும், கண்ணுக்கு தெரியாமல் மைக்ரோஸ்கோப் மூலமா தான் பார்க்க முடியுங்கிற அளவுல உள்ள நுண்ணுயிர், நுண்ணுயிரா இருக்கட்டும், அந்த நுண்ணுயிர் பிறவியில உள்ள அந்த உயிருக்கும் உயிராக இருக்கின்றானே, அது எப்படிப்பட்ட நுணுக்கம்? அதே சமயத்துல வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி அதான் எங்கும் நிறைந்த நிலை, எல்லா இடத்தையும் நீக்கமின்றி நிறைந்திருக்கின்றானே. ஆகவே அவன் அது பற்றி சர்வவியாபியாய் இருப்பதனால் அவன் பெருமை உடையவன், அண்டமும் அணுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு பெரியவன். ஏன்னா அவன் எல்லாத்திலையும் சர்வவியாபியா இருக்கிறான். அதே சமயத்துல அந்த ஒவ்வொரு உயிருக்கும் உயிர்க்குயிரா இருக்கின்றான். இதை சர்வ அந்தரியாமின்னு சொல்லுவாங்க, ஒவ்வொரு உயிருக்கும் உயிர்க்குயிரா இருக்கிறான். உரை சேரும் 84,000,000 யோனிவேதம் நிறை சேர படைத்து அவற்றின் உயிர்க்குயிராய் அங்கங்கே நின்றான். ஒவ்வொரு உயிரிடத்திலும் அங்கங்கே உயிர்க்குயிரா நிற்கின்றான், அங்கங்கே நின்றான். ஒரு 5,000 பேர் இருக்காங்க, அங்கங்க நின்றாங்க ஐயான்னு சொன்னா ஒரு பொருத்தம், ஒரே ஒருத்தன் அங்கங்கே நின்றான்னு சொன்னா அது எவ்வளவு பெரிய அற்புதம் பாருங்க. ஒரே ஒரு பெருமான் எல்லா உயிர்களுக்கும் தேவையான உடல்களை படைத்து கொடுத்து விட்டு, உட படைத்து கொடுத்தா போதாது, இந்த உயிர்களுக்கு அந்த உடலை வச்சு இதுகளுக்கு ஒன்னும் செய்ய முடியாது, செலுத்தினால் என்று இவை செல்ல மாட்டா, உணர்த்தினால் என்று உணரமாட்டா, இது கையில உடலும் கருவிகளும் மட்டும் கொடுத்துட்டா போதுமா, இதை வைத்து அவை வாழும்படி அந்த உயிர்களை செலுத்துவதற்காக அவற்றுக்கு உணர்த்துவதற்காக ஒவ்வொரு உயிருக்கும் உயிர் கூறியா நிற்கின்றான். அதான் அது நுணுக்கம், அணுவுக்கு அணுவாக இருத்தல், அதே சமயத்துல மிகப்பெரிய பொருளாக இருத்தல், சர்வ வியாபாக இருப்பதனால ஒவ்வொரு உயிரிலையும் உயிர்க்குயிரா இருக்கும் போது அப்படி சர்வ வியாபகத்துவம் அங்க பெறப்படுது இல்லைங்களா. ஆகையினாலே அதான் சிறிதாகி பெரிதாய் திகழ்வது, திகழ்வதுதான் எது, பதி, பதி இவ்வாறு திகழ்வது. அந்த பதி யாருன்னு கேட்டா சர் சிவம், சத் சிவம்னு பிரித்துக் கொள்ள வேண்டும். தற்சிவம் என்பதை உரையாசிரியர்கள் தத் சிவம் என்று பிரிக்கின்றார்கள். தத் என்பது அது என்று பொருள்படும். வடமொழி சொல் அது என்று பொருள்படும். அது இத்தகைய இயல்புகளை உடைய அந்த பதிப்பொருளானது சிவம் என்பர் தெளிந்துள்ளோரே. என்னையா வேதங்களை பார்த்தா பிரம்மம் பிரம்மம் எத்தனையோ பொருளை சொல்லுது, எனக்கு எது பிரம்மம்னே புரியலையே என்று தெளிவு பெறாதவர்கள் சொல்வார்கள். ஆனால் தெளிவு பெற்றவர்கள் எத்தனை பொருள்களை வேதம் சொன்னாலும் எல்லாத்துக்கும் மேலான பொருள் சிவம் என்று சொல்லியிருக்கிறது என்று உணர்வார்கள். தத் சிவம் என்பர் தெளிந்துள்ளோரே என்று அருமையாக சொன்னார். இதுல இந்த ஒன்னு ரெண்டு சொற்களுக்கு மட்டும் பொருள் சொல்லி நான் நிறைவு பண்ணிடுறேன். நின்மலங்கும் போது ஆணவமலம் அற்ற நிலை, ஏகமாகிங்கும் போது ஒன்றாக இருக்கிறார், நித்தமாகி நித்த பொருளாக இருக்கிறார், அழகின் உயிர்க்கு உணர்வாகி அதெல்லாம் புரியும் நமக்கு. அசலமாகி சலனமற்று தன் நிலையில் சிறிதும் பெயர்தல் இன்றி, அதான் அசலம். இந்த மலைக்கு அசலம்ங்கிற பெயர் உண்டு, நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. தணிகை மலை, அந்த மலைக்கு அசலம்னு வச்சுட்டா தணிகாசலம் தணிகை மலை. விருத்தாசலம், விருத்தம்னா பழமைன்னு அர்த்தம், விருத்தாசலம் பழமலை. முதுகுன்றம், முதுமைனாலும் பழமைதான், முதுகுன்றம் விருத்தாசலம். வேங்கடமலை வேங்கடாசலம். அசலம்னா மலை, ஏன்னா அது தன் நிலையிலிருந்து பெயராதது. அசைஞ்ச முடியுமா மலைய? அசைஞ்ச முடியாது, நிலையிலிருந்து பெயராதது. அதான் வள்ளுவர் பிறந்தகை சொல்வார், நிலையில் தெரியாது அடங்கையான் தோற்றம் மலையினும் மான பெரிதும்பார். ஏன்னா மலைதான் நிலையிலிருந்து தெரியாத பொருளுக்கு சிறந்த எடுத்துக்காட்டு. ஆனா தன்னுடைய அந்த ஒழுக்க நிலையில் சிறிதும் அசையாமல் ஒருவன் இருப்பானே ஆனால் அவன் மலையை விட பெரியவன்னார். ஏன்னா அது வந்து அசைக்க முடியாது இல்லைங்களா. இது வந்து எளிதாக நெறி பிறந்து விடலாம், ஆனா பிறலாம ஒருத்தர் இருக்கிறான்னா அவன் மலையை விட சிறந்தவன் யா அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா அந்த மலைக்கு ஏன் அங்க எடுத்துக்காட்டு, அங்க ஏன் காட்டுறாரா மலையை காட்டுறாருன்னா, மலை வந்து தன் நிலையில் பெயராதது, அசலம்னு அதுக்கு பெயர் உண்டு. ஆக அது அருமையா காஞ்சி புராணத்துல சொல்லுவார். தேவர்கள்லாம் வந்து தேவலோக வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்குது, ஆனா ஒரு காலம் வரைக்கும் தானே, வரையறுக்கப்பட்ட காலம் வரைக்கும் தானே இல்லைங்களா. நமக்கு ஆயுள் என்ன நிறைய வேணும், அப்பதான் போகங்களை நல்லா அனுபவிக்கலாம். அதுக்கு என்ன செய்யலாம் அப்படிங்கும் போது, பார்க்கடலை கடைந்து அமுதம் எடுத்து அதை உண்டால் நிறைய ஆயுள் எடுக்கலாம், ஆயுள நம்ம நீட்டிக்கலாம் என்று மகாவிஷ்ணுமூர்த்தி ஆலோசனை சொல்றார். அசுரர்களும் அதை கேட்டு அங்க வந்துடுறாங்க. இவங்களும் வந்துட்டாங்களே, இப்ப யாருக்கு அமுதம் வந்து கிடைக்கும் தெரியலையே அப்படிங்கும் போது சொல்றார், அது உங்க வலிமையை பொறுத்தது. யாரு தங்கள் வலிமையை காட்டி என்ன இந்த மந்திர மலையை மத்தாக நட்டிருக்க நட்டு வாசுகி பாம்பை கையிலா கொண்டு கடையணும், பார்க்கடலை இந்த மலையை மத்தாக கொண்டு கடையணும், கடைஞ்சு யாரு வடிமையை காட்டி அமுதம் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் அந்த அமுதம், மற்றவர்களும் கிடையாது, ஏதோ நமக்கும் தருவாங்கன்னு உட்கார்ந்துருக்காதீங்க அப்படின்னு மகாவிஷ்ணுமூர்த்தி சொன்னதுதான் தாமதம். அசுரர்கள் ஆரவாரம் செய்து நமக்கு மேல யார் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு போய் அவர்கள் அந்த மேரு மலையில வாசுகி பாம்பை நானாக கட்டி ரெண்டு பக்கமும் ஆளுக்கு ரெண்டு பிரிவா பிரிஞ்சுக்கிட்டு ஆளுக்கு ஒரு பக்கமா பிடிச்சி இழுக்கிறாங்க. ஆனா அந்த மேரு மலை கொஞ்சமும் அசைஞ்சு கொடுக்கலையாம். அது தன் பெயர் அசலம் என்ற தன் பெயரை நிலைநாட்டி விட்டதுன்னு அங்க சிவஞான சுவாமிகள் நயமா சொல்றாங்க. மலை தனக்கு அசலம் நிலை பெயராதுன்னு ஒரு பெயர் இருக்குல்ல, அசலம் அசலம் என்ற பெயர் அது நிலைநாட்டி விட்டதுன்னு அருமையா சொல்றாங்க. இருதிரத்தவர்கள் வான்சுவை அமிழ்தம் எருளினால் கடைந்தெடுத்தவரே, எருள்னா வலிமை. இருதிரத்தவர் தேவர் அசுரர், இருதிரத்தவருள் வான்சுவை அமிழ்தம் எருளினால் கடைந்தெடுத்தவரே பருகிடத் தகுமார், அவர்கள் தான் அந்த அமுதத்தை பருகிடத் தக்கது, அவர்களால் தான் பருகிடத்தக்கது. ஏனையோர் எய்தற்பாளர் என்று என்பது கேட்டு, ஏனையோருக்கு அமுதம் கிடையாது என்பதை கேட்ட உடனே பொறுதிரல் அசுரர் மகிழ்ந்து எழுந்து ஆர்த்து, போர் செய்யும் அண்மையுடைய அசுரர்கள் மகிழ்ந்து எழுந்து ஆரவாரம் செய்து பொறியரா இருபுடை பற்றி, அந்த புள்ளிகள் விளங்கிய வாசுகி பாம்பை இருபுறமும் பற்றி கருவலி மிகையால் ஈர்த்தனர், தங்களுடைய வலிமையெல்லாம் காட்டி என்ன செய்தார்கள், ரெண்டு பக்கம் இழுத்தார்கள். அசலம் தன் பெயர் நாட்டியதன்றேன், அசலம் தனக்குரிய அந்த அசலம்ங்கிற பெயரை நிலைநாட்டிட்டது. அது மாதிரி இங்க சிவம் வந்து அசலம், தன் நிலையில் பெயராதது, அதனாலதான் அசலமாகினாரு. அகண்டிதமாய் என்பது ஏகதேசத்தன்மை இன்றி வியாபகமாய் என்று பார்த்தோம். ஆக இப்படியெல்லாம் இந்த கலை சொற்களுக்கு பொருள் பார்த்திருக்கின்றோம். பொதுவதிகாரத்திலே முதல் பாடலிலே பதியினுடைய சிறப்பியல்பு கூறப்பட்டதை பார்த்தோம். இப்பொழுது இரண்டாவது பாடலிலே பதியினுடைய பொதுவியல்பு காண இருக்கின்றோம். அதாவது பராசக்தியாகிய தன்னுடைய சக்தியின் மூலமாக சிவபெருமான் திருவுருவம் மேற்கொண்டு அந்த பராசக்தியினுடைய பகுதிகளாக விளங்கக்கூடிய இச்சாசக்தி ஞானசக்தி கிரியாசக்தி இவற்றையெல்லாம் அவன் அந்த நிலைகளை எல்லாம் மேற்கொண்டு சுத்தமாஜையிலிருந்து நால்வகை வாக்குகள் சுத்த தத்துவ குணங்களை எல்லாம் தோற்றுவித்து, அதை போல அசுத்தமாஜையிலிருந்து அந்த பல்வேறு வினைகளை செய்யக்கூடிய உயிர்களுக்கு ஏற்ப தனுகரண குணபோகங்களை எல்லாம் அசுத்தமாயிருந்து தோற்றுவித்து, அந்த அவற்றின் கால எல்லை வரை அந்த உலகங்களை எல்லாம் நிலைபெறச் செய்து, பிறகு அந்த சங்கார காலம் வரும்போது அவற்றையெல்லாம் ஒடுக்கி, இவ்வாறு தன்னுடைய சக்தியின் இடமாக இருந்து மாயையிலிருந்து தனுகரண போனங்களை தோற்றுவித்தும் ஒடுக்கியும் ஐந்தொழில் புரிந்து வருவது பதிக்கு பொது இயல்பு என்று இந்த பாடலிலே ஆசிரியர் சொல்ல இருக்கின்றார். ஏற்கனவே சிவகாமி அம்மையார் சுதியிலே சக்தியினுடைய இயல்புகளை எல்லாம் பார்த்தோம். அதே இயல்புகள் இங்கே அந்த இன்னும் விளக்கமாக அதை கேட்டுவிட்டு இதை கேட்கும்போது நமக்கு இன்னும் நல்லா புரியும் அந்த மாதிரி அருமையாக சொல்லியிருக்கின்றார். நீடு பராசக்தி நிலை பெற்ற மேலான சிவசக்தி என்று பொருள். பாடலை பார்த்துக் கொள்வோம். நீடு பராசக்தி நிகழ் இச்சா ஞானம் நிறை கிரியை தர அதனை நிமலன் மேவி நாடறிய கருணை திரு உருவமாகி நவின்று பல கலைநாத விந்துவாதி கூடுமொழி வளர்குடிலை மாஜை மேவி கொடுவினைகள் தனுகரண புவன போகம் ஈடுபெற நிறுவி அவை ஒடுக்கும் மேனி பிறங்கிய நிற்கல சகல பெற்றியாமே. பாடலுக்கு பொருளை பார்ப்போம். நீடு பராசக்தி நிலை பெற்ற மேலான சிவசக்தி, இந்த சொரூப சக்தியானது எப்படி விளங்குகின்றது? மூன்றாக விளங்குகின்றது. நிகழ் இச்சா ஞானம் நிறை கிரியை தர, அதாவது தன்னிடத்திலே உண்டான இச்சா சக்தியையும் ஞான சக்தியையும் நிறைந்திருக்கின்ற கிரியாசக்தியையும் உண்டாக்க. பராசக்தியினுடைய கூறுகள் தான் இவை. ஏற்கனவே அடியின் சித்தியாரின் அடிப்படையிலே குறிப்பிட்டது போல உயிர்கள் மீது என்றும் வைத்திருக்கும் கருணை பராசக்தி சிவபெருமானுடைய மேலான சக்தி. உயிர்களோடு தொடர்பு படும் நிலையில்தான் இச்சா சக்தி ஞான சக்தி கிரியாசக்தி என்ற அந்த மூன்று பிரிவுகள் அங்கு பேசப்படுகின்றன. சிவத்தோடு வைத்து பார்க்கும் பொழுது பராசக்தி, சிவத்துக்கும் உயிர்களுக்கும் உள்ள தொடர்பு, உயிர்கள் மேல் சிவம் கருணை காட்டுகின்றார் அப்படிங்கும்போது இச்சா சக்தி, அந்த உயிர்கள் எல்லாம் பாச தடையுற்று வருதுகின்றனவே அவற்றிலிருந்து அவற்றின் உயிர்களை உயிர்விக்க வேண்டுமே அதற்கு என்னவெல்லாம் செய்யலாம் என்று கருதுகின்றார் ஞானசக்தி. கருதியவாறே தொழில்களை நடத்துகின்றார் தொழில்களை இயற்றுகின்றார் அது கிரியாசக்தி. ஆக உயிர்களோடு தொடர்பு படுத்தி பேசுகின்ற நிலையில்தான் இச்சாசக்தி கிரியா ஞானசக்தி கிரியாசக்தி என்ற அந்த மூன்று வகைகள் பேசப்படுகின்றன. ஆகவே நிகழ் இச்சா ஞானம் நிறை கிரியை தர, இது பராசக்தி தான் தர, பராசக்தி தான் இப்படி மூன்று வகையாக விளங்குகின்றது. அதனை நிமலன் மேவி அந்த இச்சை ஞான கிரியைகளை எல்லாம் நிமலன் மல அனாதியே மலத்திலிருந்து நீங்கி இருப்பவன் நிமலன், நிமலன் அந்த இச்சை ஞான கிரியை சக்திகளை பொருந்தி நாடறிய கருணை திரு உருவமாகி, நாடறிய கருணை திரு உருவம், நாடறிய என்றால் ஆராய்ந்து அறிவதற்கு அறிய, மனதினாலும் சிந்தித்து அறிவதற்கு அறிய, உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன். ஆகவே உள்ள துணர்வினில் கொள்ளவும் படான் சித்தமும் செல்லா சேற்றியன் காண்க என்றெல்லாம் திருவாசகம் சொல்லும். ஆகவே நாடறிய உள்ளத்தால் நினைப்பதற்கும் அறிய கருணையை கருணை சக்தியையே திருவுருவமாக கொண்டு நவின்று பல கலைநாத விந்துவாதி, இதை எப்படி பொருள்கொள்ளணும் என்று சொன்னால் கூடுமொழி வளர்குடிலை மாஜை மேவி, வளர்குடிலை மாஜை மேவி அதை முதல்ல வச்சுக்கணும். வளர்குடிலை மாஜை மேவி அதை முதல்ல வச்சுக்கணும். பெரிய குடிலையை பொருந்து வளர்குடிலை மாஜை மேவின்னு இருக்கு, மாஜை இருக்கட்டும், வளர்குடிலை மேவின்னு மட்டும் வச்சுக்கணும். ஏன்னா குடிலை என்பது சுத்த மாஜை, மாஜைன்னு சொல்லப்பட்டது அசுத்த மாஜை. முதல்ல சுத்த மாஜை, சுத்த மாஜையிலிருந்து தான் உலகங்கள்லாம் முதல்ல படைக்கப்படுகின்றன, அப்புறம்தான் அசுத்த மாஜையிலிருந்து உலகங்கள் படைக்கப்படுகின்றன. ஆகவே சுத்தமாய குடிலையை மட்டும் முதல்ல எடுத்துக் கொள்கின்றார் நம்முடைய சிவபெருமான முனிவர் அவர்கள். ஆகவே வளர்குடிலை மேவி என்று சொல்லும் பொழுது பெரிய அந்த சுத்தமாஜையினை பொருந்தி, சுத்தமாஜைக்கு நிறைய பெயர்கள் உண்டு, வேறு வேறு பெயர்கள், சுத்தமாஜை என்பார்கள், விந்து என்பார்கள், குடிலை என்பார்கள், இப்படி பல பெயர்கள். ஆக அந்த பெரிய சுத்தமாஜையை பொருந்தி அப்புறம் நவீன்று பல கலைநாத விந்துவாதி வாங்க, அதிலே நவீன்று பல கலையை விட்டுட்டு அப்புறம் பார்த்துக்கலாம். அது நாதவிந்துவாதி நாதவிந்து முதலிய தத்துவங்களையும் சரியா வருது பாத்தீங்களா? வளர் குடிலை மேவி, பெரிய சுத்தமாயை பொருந்தி. பராசக்தியானது இச்சை ஞானம் கிரியை என்று மூவகைப்பட்டு விளங்க, அப்படி மூவகைப்பட்டு விளங்கும் பராசக்தியை சிவபெருமான் பொருந்தி என்ன செய்கிறார்? சுத்தமாயையோடு கூடுகின்றார். சுத்தமாயிலே பொருந்தி என்ன செய்கின்றார்? அதிலிருந்து நாதவிந்துவாதி, நாதவிந்துவாதின்னு சொன்னார். நாதவிந்துவாதி ஒளி கூடும் தனுகரண புவன போகம் பீடுபெற நிறுவி. நாதவிந்துவாதி, அது கீழே கூடும் ஒளின்னு இருக்கு பாத்தீங்களா, ஒளி கூடும் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஒளி கூடும்னு வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் பின்னாடி இருக்கு பாருங்க, கொடுவினைகள் அதை விட்டுருங்க. ஒளி கூடும் தனுகரண புவன போகம் பீடுபெற நிறுவி. ரெண்டு வகையான தனுகரண புவன போகங்க. ஒன்னு ஒளி கூடும் தனுகரண புவன போகம், இன்னொன்னு கொடுவினைகள் தனுகரண புவன போகம். சரிதானா? இதுல ஒளி கூடும் தனுகரண புவன போகம் என்பது சுத்தமாயையில தோன்றக்கூடிய தனுகரண புவனம். கொடுவினைகள் தனுகரண புவன போகம் அசுத்தமாயையில தோன்றக்கூடிய தனுகரண புவனம். முதல்ல சுத்தமாயில இருந்து தோற்றுவிப்பதை பேசுகின்றார். ஆகவே கூடும் ஒளி என்பதை ஒளி கூடும் என்று வைத்துக் கொண்டு ஒளி கூடும் தனுகரண புவன போகம் பீடுவர நிறுவி. நாதவிந்துவாதி, அப்புறம் ஒளி கூடும் தனுகரண புவன போகம் பீடுவர நிறுவி. நாதவிந்துவாதினா நாதம், விந்து, சாதாக்கியம், ஈஸ்வரம், சுத்த வித்தை, சித்தாந்த வகுப்புல கேட்டிருப்பீங்க. இந்த சுத்த தத்துவங்களை எல்லாம் தோற்றுவித்து அப்புறம் ஒளி கூடும் தனுகரண புவன போகம் பீடுபெற நிறுவி. ஒளி கூடும்னா என்னன்னா, அந்த தூய தன்மை, நல்ல விளக்கமான, விபரீதத்தை செய்யாத விளக்கமான ஒரு அறிவை விளக்கக்கூடியது இந்த சுத்தமாயா கருவிகரணங்கள். அசுத்தமாயா கருவிகரணங்கள் மயக்கத்தோடு கூடிதான் அறிவிக்கும். ஆனா சுத்தமாயா கருவிகரணங்கள் தூய்மையானவை. ஆகவே அதை ஒளி கூடும்னு அதுக்கு அடை கொடுத்தார். ஒளி கூடும் தனுகரண புவன போகங்களை பீடுபெற நிறுவி. நாதம் இந்து முதலிய தத்துவங்களையும் சுத்தமாயிருந்து தோற்றுவிக்கிறார். ஒளிமயமான தனுகரண புவன போகங்களையும் தோற்றுவிக்கின்றார். தனு என்பது உடல், கரணம் என்பது உடலில் உள்ள கருவிகள், புவனம் என்பது இந்த உடலுக்கு ஆதாரமாக உள்ள உலகங்கள், போகம் என்பது அந்த உலகத்திலே அனுபவத்திற்குரிய பொருள்கள். ஆகவே தனுகரண புவன போகம் சொல்வார்கள் கலைச்சொற்கள். இது வந்து சுத்தமாயிருந்து தோற்றுவிக்க. அதுக்கப்புறம் மாயை மேவி, மாயை மேவினா அசுத்தமாயை பொருந்தி. ஏற்கனவே சிவகாமி அம்மையார் துதியில் அடியார் குறிப்பிட்டேன், அசுத்தமாயிலே சிவபெருமான் நேரடியாக தொழில் செய்ய மாட்டார். சுத்தமாயிலே அதற்கு ஒரு அதிபதி இருக்கின்றார். அவர் பெயர் அனந்தேஸ்வரர். அவர் ஈஸ்வர தத்துவத்திலே இருப்பவர். அவரை செலுத்துவார் சுவாமி. அனந்தேஸ்வரர் என்ன பண்ணுவார்? அவர்தான் அசுத்தமாயிலிருந்து வித்யா தத்துவங்களை எல்லாம் தோற்றுவிப்பார். வித்யா தத்துவங்களை எல்லாம் தோற்றுவித்து அதுக்கப்புறம் அந்த பிரகிருதி தத்துவங்களை எல்லாம் தோற்றுவிப்பதற்கு அது அனந்தேஸ்வரர் நேரடியாக செய்ய மாட்டார். அவர் ஸ்ரீகண்டருத்துரரை செலுத்தி அவர் மூலமாக நம்ம உலகியல் பாருங்க, உலகியல் மாதிரியே இருக்கு பாருங்க. உலகியல்லையும் ஒரு கலெக்டர் ரேங்க்ல உள்ளவங்க, அவங்க சில சில செயல்களை தான் அவங்க நேரடியாக செய்வாங்க. சில செயல்களை அவர்கள் கீழே உள்ள அதிகாரிகளுக்கு ஆர்டர் இஷ்யூ பண்ணி அவர்கள் மூலமா நிறைவேற்றுவார்கள். இந்த கீழே உள்ள அதிகாரிகளும் அவர் அடுத்தபடியா உள்ள அதிகாரிகளும் அவர்களும் சில செயல்களைத்தான் நேரடியாக செய்வார்கள். வேறு சில செயல்களை அவர்களுக்கு கீழே உள்ள பணியாளர்களை ஏவி அவர்கள் மூலமாக ஏற்றுவார்கள். அதே மாதிரி ஒரு அலுவலகத்துக்குள்ளேயே இவ்வளவு படிநிலைகள் வேணும்னா இந்த மொத்த பிரபஞ்சத்தையும் படைத்து காத்து நடத்துவதற்கு வேண்டும் அல்லவா? ஆகையினாலே அங்கு அனந்தேஸ்வரர் மூலமாக அந்த அசுத்தமாயா காரியங்களை எல்லாம் தோற்றுவிக்கிறார். அதைத்தான் மாயை மேவின்னா அசுத்தமாயை பொருந்தி கொடுவினைகள் தனுகரண புவன போகம். கொடிய வினைகள், கொடிய வினைகள் ஏன் சொன்னாருன்னா, எல்லா ஆன்மாக்களும் என்ன கொடிய வினைகளை மட்டுமா செய்து அப்படின்னு சொன்னா, நாம வந்து பிறருக்கு ரொம்ப ரொம்ப தீங்கிழைக்கக்கூடிய வினைகளை தான் கொடிய வினைகள்னு சொல்லுவோம். ஆனா ஞானிகள் நோக்கில் எப்படி இருக்கும்னா, முத்திக்கு தடையாக இருப்பத வினைகளையே அவர்கள் கொடிய வினைகள்னு சொல்லிடுவாங்க. நல்ல வினையா இருந்தாலும் அதுவும் நல்ல பிறப்புக்கு தானே காரணமாகும். முத்தி அது தடுக்கக்கூடியது தானே இல்லையா? ஞான நூல்கள்ல தீவினைகளை, நாம சொல்ற தீவினைகளை இரும்பு விலங்கு என்று சொல்லுவார்கள். நாம போட்டுகின்ற நல்வினைகளை பொன் விலங்கு என்றுதான் அவர்கள் சொல்வார்கள். ஏன்னா அதுவும் விலங்காக இருந்து பிணிப்பதுதான். முத்தி தான் உயிருக்கு சுதந்திரம், முத்திக்கு தடையா இருப்பதுதான். அதனாலதான் நல்வினை தீவினை ரெண்டையும் சேர்த்து வள்ளுவர் என்ன சொன்னார், இருள் சேர் இருவினைன்னு சொல்லிட்டார் இல்லைங்களா? மெய்கண்டாரும் தீவினையின் போக்குவரவு புரிய என்று சொல்லல, இருவினையின் போக்குவரவு புரிய என்றார். இரண்டாம் சூத்திரத்துல ரெண்டு வினைகளுமே போக்குவரவு புரியதான் வைப்போம். இது நல்ல பிறவியை தரும், அது தாழ்ந்த பிறவியை தரும். மற்றபடி வீடு வேற்றுக்கு ரெண்டுமே தடைதான். அதான் இருவினை ஒப்புங்கிற நிலைக்கு உயரணும்னு சொல்லுவாங்க. அதனால இந்த பிறவிக்கு காரணமா இருந்து முத்திக்கு தடை செய்வதனால அந்த வினைகளை எல்லாம் கொடுவினை. ஆமா, இந்த கொடுவினைகள் தனுகரண புவன போகம் வீடுபர நிறுவி அசுத்தமாயிலிருந்து இந்த கொடுவினைகள் எல்லாம் செய்யக்கூடிய இந்த ஆன்மாக்களுக்கு பொருத்தமான உடல் கருவிகள் உலகங்கள் எல்லாம் தோற்றுவிச்சு அவை ஒடுக்கும். தோற்றுவித்தவற்றை கால எல்லையில் என்ன செய்யும் நீடு பராசக்தி என்ன செய்யும், நீடு பராசக்தியோடு இருக்கின்ற அந்த முதல்வன் என்ன செய்வான், ஒடுக்குவான். அந்த இடத்துல பராசக்தி வந்து திரோதன சக்தியாக விளங்குகிறது. பராசக்தி தான் திரோதன சக்தியாக விளங்குகிறது. திரோதன சக்திங்கிற நிலையில தான் மூன்று வகைகள் வருது, இச்சா சக்தி, கிரியாசக்தி, ஞானசக்தி. ஆகவே தோற்றுவித்தவாறே அந்த கால எல்லையில் ஒடுக்குவான். மேனி பிறங்கிய நிக்கல சகல பெற்றியாமே. அப்படி தோற்றுவிக்கும் போதும் ஒடுங்கும் போதும் சுவாமி எப்படிப்பட்ட திருமேனிகள் கொள்வார் என்றால், தோற்றுவிக்கும் போது சகல திருமேனி கொள்வார், உருவ திருமேனி. ஒடுக்கும் போது நிற்கல திருமேனி, அருவ திருமேனி கொள்வார். ஆக நிற்கல சகலம்னு வந்திருக்கு. முதல்ல நிற்கலம் வந்திருக்கு, அப்புறம் சகலம் வந்திருக்கு. அதனால எதிர் நிழல் நிறையாக கொள்ள வேண்டும் என்று நமக்கு முனிவர் பெருமானவர்கள் அறிவுறுத்துகின்றார்கள். எதிர் நிழல் நிறை நிற்கலம்னு சொன்னது முதல்ல சொன்ன நிற்கலம், இரண்டாவது சொன்ன ஒடுக்கத்துக்கு, இரண்டாவது சொன்ன சகலம், முதல்ல சொன்ன தோற்றத்துக்கு, ஒன்னு ரெண்டு மாற்றிக் கொள்ளணும். அதான் எதிர் நிரல் நிறை. முதல்ல தோற்றுவித்தல சொன்னார், அப்புறம் ஒடுக்கதுல சொன்னார். முதல்ல அருவ திருமேனியை சொல்றார், அப்புறம் உருவ திருமேனியை சொல்றார். முதல்ல சொன்ன தோற்றுவித்தலுக்கு இரண்டாவது சொன்ன உருவ திருமேனி, உருவ திருமேனி மேற்கொண்டு தோற்றுவிக்கின்றார். இரண்டாவது சொன்ன ஒடுக்கத்துக்கு முதல்ல சொன்ன அருவ திருமேனி, அருவ திருமேனியை விளங்கி ஒடுக்குகின்றார். இப்படி மாற்றி வைத்துக் கொள்வது எதிர் நிரல் நிறை என்று சொல்வார்கள். ஆக இது இவ்வாறு இந்த சிவபெருமானுடைய பொது இயல்பு. பராசக்தியானது ஆதிசக்தியாக திரோதன சக்தியாக விளங்கி உயிர்களுக்கு நன்மை செய்யும் பொருட்டு இச்சை ஞானம் கிரியை என்று முத்திரப்பட்டு விளங்க அந்த சக்திகளையெல்லாம் சிவபெருமான் பொருந்தி சுத்தமாயிலிருந்து சுத்தமான தனுகரண போனங்களையும் போகங்களையும், அதுபோல் அசுத்தமாயிலிருந்து கொடுவினைகளுக்கு ஏற்ற தனுகரண போன போகங்களையும் தோற்றுவிக்கின்றார். இன்னொன்று சொல்ல விடுபட்டு விட்டது. நவின்று பல கலை என்று வருகின்றது அல்லவா, அத கலை பல நவின்று, கலை பல நவின்று என்று வைத்துக் கொள்ள வேண்டும். சுத்தமாயில அந்த சுத்தமான உடல்களை உலகங்களை தோற்றுவிக்கிறார். அது மட்டுமல்ல, சுத்தமாயிலிருந்து பல கலைகளை தோற்றுவிக்கின்றார். அதான் பல கலை நவின்று. கலை என்று சொன்னால் வேத ஆகமங்கள் தான். வேத ஆகமங்களை சுத்தமாயிலிருந்துதான் பெருமான் தோற்றுவிக்கின்றார். ஆக சுத்தமாயிலிருந்து வேத ஆகமங்களையும் சுத்தமான தனுகரண கோணங்களையும் தோற்றுவிக்கிறார். அசுத்தமாயிலிருந்து கொடுவினைகளுக்கு ஏற்ற தனுகரண கோண போகங்களை தோற்றுவிக்கின்றார். தோற்றுவித்தவற்றையெல்லாம் ஒடுக்குகின்றார். சகல திருமேனியோடு விளங்கி தோற்றுவித்தும் நிற்கல திறமையோடு திருமேனியோடு விளங்கி ஒடுக்கியும் இவ்வாறு அருள்கின்றார். இப்படி தனக்கு சக்தியின் இடமாக இருந்து உலகத்தை தோற்றுவித்து நடத்தி ஒடுக்கி மீண்டும் தோற்றுவித்து இவ்வாறு ஐந்தொழில் இயற்றி வருதல் தான் முதல்வனுடைய பொது இயல்பு. அப்போ அந்த பொது இயல்புங்கிற வரையறைக்கு முதல்ல சொன்ன வரையறைக்கு பொருத்தமா இருக்குதா? இன்னொரு பொருளோடு கொண்ட சார்பின் காரணமாக ஒரு பொருளிடம் நிகழ்வது பொது இயல்பு. இது ஏன் சிவபெருமான் இந்த உலகத்தை தோற்றுவிக்கிறார், காக்கின்றார், ஒடுக்குகின்றார்? தம்பொருட்டா? தன் பொருட்டு எதையும் அவர் செய்யல, எல்லாம் உயிர்களின் பொருட்டு. அப்ப உயிர்களுக்காக இப்படி அவர் ஐந்தொழில் செய்யும் தலைவன் என்று தன்னை நிலைநிறுத்திக் கொள்கிறார். உயிர்களுக்காக அவர் மேற்கொண்ட நிலை ஐந்தொழில் செய்யும் தலைவன் என்ற நிலை. ஆகவே இன்னொரு பொருளின் காரணமாக உண்டான நிலை இது. எனவே ஐந்தொழில் செய்தல் பெருமானுக்கு பொது இயல்பு என்று சொல்லப்பட்டது. ஆகையினாலே சிவஞான போதத்திலும் இரண்டாம் சூத்திரத்திலே பெருமானுடைய பொது இயல்பு சொல்லப்படுகின்றது. அது பொது இயல்பு சொல்வதற்காக எழுந்த சூத்திரம் அன்று, அது பாச உண்மை கூறுவதற்காகத்தான் எழுந்தது. மாயையையும் இருவினையும் உண்டு என்று சொல்வதற்காக எழுந்தது. அதை சொல்லும் போதே எங்க பொது இயல்பும் வந்துவிடுகிறது. ஏன்னா உயிர்கள் எல்லாம் போக்குவரவு புரிய ஆணையின் நீக்கமின்றி நிற்கின்றான். உயிர்கள் எல்லாம் இறந்தும் பிறந்தும் வரும்படிக்கு அவன் தன்னுடைய திரோதன சக்தியிடமிருந்து பிரியாமல் இருக்கிறான்னு சொல்லும் போது, அப்ப உயிர்களை அப்படி பிறப்பிறப்பிட செலுத்தி ஐந்தொழில் செய்கிற பதியாக இருக்கிறான் என்ற கருத்து அங்க பெறப்படுது. ஆகவே இரண்டாம் சூத்திரத்தில் முதல்வனுடைய பொது இயல்பு பெறப்படுகிறது. இது மாபாடியம் சிற்றுரைகளில் சிவஞான சுவாமிகள் கொடுக்கின்ற விளக்கம். இரண்டாம் சூத்திரத்தில் முதல்வன் பொது இயல்பு. இங்க புதுதிகாரத்துல முதல் பாடல்ல அவனுடைய சிறப்பு இயல்பு, இரண்டாவது பாடல்ல பொதுவியல்பு என்று அருமையாக சொன்னார்.